நாம் இந்த மற்றொரு ஓய்வு நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான இந்த ஓய்வு நாளிலே நாம் கூடி வந்திருக்கிற இந்த அருமையான பாக்கியமான வேளையிலே மற்றும் ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் லூகா புஸ்தகம் 5 நாம் பார்த்தோம். அந்த 5 அந்த திமிர்வாதக்காரன் சந்தித்து அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இயேசுவானவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அவருடைய வந்த நோக்கம் என்று சொல்லி மிக அருமையான தெளிவான சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே லூகா புஸ்தகம் அதே 5:33 முதல், லூகா புஸ்தகம் அதே 5:33 முதல் 6:5 வரைக்கும் நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியான இந்த பிரசங்கத்தின் பகுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கிட்டீங்களா, லூகா புஸ்தகம் 5:33 முதல் 6:5 நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக இருக்கிற பிரசங்க பகுதியாக எடுத்திருக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம், சரிங்களா? அதாவது இன்னைக்கு நம்ம முக்கியமாக இன்னைக்கு பல்வேறு வகையில் நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய சந்தோஷம் ரொம்ப அவசியம் இல்லையா? நம்முடைய உள்ளான இருதயத்தில் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக, இந்த சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக பல்வேறு வகையில் பிசாசானவன் பல வகையில் அவன் எத்தனித்து கொண்டு நம்மை சந்தோஷத்தை கெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் பல வகையில். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஆண்டவரை அறிந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை கெடுக்கும்படியாக பிசாசு என்ன பண்ணுறான், பல்வேறு யுக்திகளை கையாளுறான், பல்வேறு வகைகளை கையாளுறான், பல்வேறு காரியங்களை புகுத்தி நம்முடைய இருக்கிற சந்தோஷத்தை குலைத்து போட்டுறான், இருக்கிற சந்தோஷத்தையும் குலைத்து போடுறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் சந்தோஷமாய் வாழ்கிறோமா? நம்ம இயேசு அறிந்து வாழ்க்கையை வாழ்கிறோம்னு சொல்கிறோம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய ஆவிக்குரிய சந்தோஷம் எப்படியா இருக்கிறது? ஏன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம சந்தோஷத்தை கெடுத்து போடும்படியான பல்வேறு காரியங்கள் நம்மை தாக்குகின்றன, நம்மை தாக்குகின்றன. நீ கூட உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார். நீ கூட இதை கேட்கிற நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்விதமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாய். ஏன்னா பிசாசானவன் ஒரு கிறிஸ்துவனுக்கு எதிராகி செயல்படுகிறான். வசனம் தெளிவாக சொல்லுது, யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். இந்த திருடன் என்கிற பதம் பிசாசை சொல்லுகிறது. அந்த பதம், அந்த வசனத்தில் திருடன் என்கிற பதம் யாரை சொல்லுது? பிசாசை சொல்லுகிறது. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான்டி வேற ஒன்றுக்கும் வரான். திருடன் எதுக்காக வருவான்? ஒன்று கொலை பண்ணிட்டு போவான், பொருளை திருடிட்டு போறான், கொள்ளை கொண்டு போறான். அவ்வளவுதான் அவனுடைய வழி, அவனுடைய வேலை அதுதான். பைபிள் அதான் சொல்லுது, பைபிள்ல திருடன் எது கொப்பிட்டு பேசப்படும்னா பிசாசு கொப்பிட்டு பேசப்படுறான். இன்னைக்கு பிசாசம் நம்மளுடைய எதிராளியாக, பிசாசம் நம்முடைய ஆத்மாவை கொள்ளை கொண்டு போகும்படியாக, நம்முடைய ஆத்மாவை அழிக்கும்படியாக பல்வேறு காரியங்களை எத்தனைத்துக் கொண்டிருக்கிறான். பல்வேறு காரியங்களை, உபாய தந்திரங்களை அவன் புகுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய சந்தோஷத்தை நாம் இழந்துவிடாதபடிக்கு ரொம்ப ரொம்ப விழிப்பானவர்களாய் காணப்பட வேண்டும். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உண்மையான சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் எங்கே, உண்மையான சந்தோஷம் எங்கே என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம இந்த பகுதியில் நீங்க பார்க்கலாம், ரொம்ப அருமையான பகுதி நீங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க, 33 நாம் இந்த வார்த்தையை சிந்திக்கும் பொழுது நாம் ஜபசிந்தியோடு நம்ம கவனிப்போம், ஜபசிந்தியோடு இந்த செய்தியை கேட்கலாம். 33 படிக்கிறோம், பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேகதரும் உபவாசித்து ஜபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜன பானம் பண்ணுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள். அதாவது இந்த பரிசேய கும்பல், நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவானவர் கூட சேர்ந்துகிட்டு பரிசேய ஒரு கும்பல் இருந்துகிட்டே, போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, போன வாரம் பார்த்தோம் பரிசேய கும்பல் ஒரு கும்பல் இருந்துகிட்டே, அதாவது அவங்களை இயேசுவான ஒரு குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார்கள், இயேசுவாரை குறைவு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் தன்னுடைய, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சு. ஏன் பக்தி தான் நல்ல பக்தி, நேர்மையான பக்தி, நான் தான் பரிசுத்தவான், நான் தான் நீதிமான், நான் தான், நான் மட்டும் தான் பரலோகம் போகிறவன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு விதமான ஒரு போலியான பக்தியை வைத்து கொண்டு தங்களை பெருமை பாராட்டி கொண்டு மற்றவர்களை குற்றஞ்சாட்டுகிற ஒரு பக்தியான ஒரு கூட்டத்தார் அந்த இடத்துல பார்க்கலாம். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா அதனாலதான் நீங்க பார்க்கலாம் அந்த பரிசேய கும்பல் அந்த பரிசேய மக்கள் அந்த திமிர்வாதனக்காரனை நோக்கி இயேசுவான வேண்ட சொன்னார் முதல் முறையாக உன் பாவம் மன்னிக்கப்பட்டு சொன்னே அவங்களுக்கு புஷ்டுன்னு கோபம் வந்துருச்சு. புஷ்டுன்னு கோபம் வந்துருச்சு. எப்படி சொல்லலாம் தேவ தூஷணம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. அப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கொள்வார்கள் அவங்களுக்குள்ள முறுமுறுக்கிறார்கள் என்று சொல்லி பல்வேறு காரியங்கள் அந்த இடத்துல பரிசேயருடைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரிதான் தொடர்ந்து அந்த பரிசேயர் கும்பல் அங்க இருக்கிறாங்க. அவைகளுக்கு பின்பு அந்த 33 வசனம் தான் சொல்றது அதன் பின்பு அவர்கள் அவரை நோக்கி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப தொடர்ந்து அவங்களுடைய தன்மையை பார்க்கலாம். தொடர்ந்து மறுபடியும் இந்த இயேசுவான்ட கேள்வியை வைக்கிறார்கள். என்ன விதமான கேள்வி? அதான் இங்க பாக்குறோம். மறுபடியும் என்ன கேள்வி அங்க பாக்குறோம்? அவர்கள் அவரை நோக்கி யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்னங்க யோவானுடைய சீஷர் அவங்க பாக்குறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன சம்பவம் நிகழ்ந்து முடிக்கிறதுனா அங்க மத்தேயு ரட்சிக்கப்படுறான். மத்தேயு லேவிங்கிற மத்தேயு பார்த்தோமா இல்லையா? அந்த இடத்துல பாக்குறோம். அந்த இடத்துல முக்கியமான காரியம் லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு அந்த இடத்துல பாக்குறோம். அந்த இடத்துல ஒரு மகா உன்னதமான ஒரு மகிமையான காரியம் அங்க படிக்கலாம். அந்த இடத்துல பாக்கலாம் லேவி என்கிற ஒரு ஆயக்காரன் ரட்சிக்கப்படுறதுன்னு பாக்கலாம். அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுடைய வாக்கில் நிகழ்ந்த காரியம் என்ன? 29 வசனம் அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். பெரிய விருந்து பண்ணினான். அந்த இடத்துல அதான் பாக்குறோம். இயேசுசாமி எதுக்காக வந்தாருன்னு சொல்லி போன வாரம் சிந்தித்தோம். அந்த ஆயக்காரன் ரட்சிக்கப்பட்டதை பார்க்கும். அந்த இடத்துல ஆயக்காரன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல அவன் இயேசுவானுடைய கண்டுகொண்ட பிறகு அவனுடைய வாக்குல என்ன நடந்தது? பெரிய விருந்து பண்ணி போறான். பெரிய சந்தோஷம். அங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா உட்காந்து சாப்பிடுறாங்க. அங்க யாரு உட்பட? இயேசுவானவர் உட்பட அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க. இயேசுவானவரும் சீடன் உட்பட அங்க உட்காந்து சாப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பரிசேய கும்பல் அவங்களுக்கு பிடிக்கல. எல்லாரும் போஜனம் பண்ண பண்றாங்க, சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அந்த இடத்துல. அப்ப அதான் பார்த்துட்டு இருந்து கவனித்திருந்த பரிசேயர் கும்பல் என்ன செய்யறாங்கன்னா யோவான் உபவாசிக்கிறார்களே. அதான் அங்க சொல்றாங்க 33 வசனம், யோவானுடைய சீஷர் அநேகதரும் யோவானுடைய சீஷர் அநேகதரும் உபவாசித்து ஜபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள். உம்முடைய சீஷர் போஜனம் பண்ணுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள். என்னங்கய்யா யோவானுடைய சீஷர்கள்லாம் உபவாசம் பண்றாங்க, உபவாச ஜெபம் பண்றாங்க, ஏன் பரிசேயருடைய சீஷர்களும் உபவாசிக்கிறார்கள்? நீங்க பாத்தீங்கன்னா யோவானுடைய சீடர்களும் உபவாசிக்கிறாங்க. அந்த இடத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அந்த சமயத்துல யோவான் வந்து சிறைவாசம் பண்ணப்பட்ட சூழ்நிலை. அப்ப அந்த சமயத்துல அவர்கள் பயங்கரமா உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்துக்கலாம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க பாக்கலாம் பரிசேயர்களும் உபவாசிக்கிறார்கள். இது அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்கிறார்கள். யோவானுடைய சீடர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத இவங்க இந்த பரிசேயர்கள் என்ன செய்யறாங்க இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப உம்முடைய சீஷர்கள் என்னையா போஜன பானம் பண்ணுகிறார்களே, உம்முடைய சீஷர்கள் என்னையா போஜன பானம் பண்ணுகிறாங்களே, சந்தோஷமா கழித்து குமானம் போட்டுட்டு இருக்காங்களே. பாருங்க யோவானுடைய சீஷர்களும் உபவாசித்து ஜெபம் பண்றாங்க, ஏன் பரிசேயருடைய சீடர்கள் உபவாசித்து ஜெபம் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அங்க அந்த இடத்துல அவங்க என்ன குறையை கண்டுபிடிக்க முடியாது, குற்றஞ்சாட்டு முடியாது. இயேசுமானவரை முறையிட்டு கொண்டிருக்கிறாரு பார்க்கலாம். ஆனா இயேசுசாமி ஒரு இடத்துல சொன்னாரு 2 வசனமாக அந்த இடத்துல என்ன சொல்றாரு, அதுக்கு அவர் மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? மணவாளன் தங்களோடு இருக்கையில், இந்த இடத்துல மணவாளன் யாரை குறிப்பிட்டு பேசுறார் என்றால் மணவாளன் யாரை குறிப்பிட்டு இயேசுமானவரை குறிப்பிட்டு பேசுறார், தன்னை குறிப்பிட்டு பேசுறார். பிரைட் குரூம் மணவாளன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த இடத்துல மணவாளன் யாரை தன்னை குறிப்பிட்டு பேசுறாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள்னா யாரு? மணவாளனுடைய தோழர்னா சீடர்கள். சீடர்கள் நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதாவது இந்த இடத்துல பாக்குற முக்கியமாக இந்த பரிசேயர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த நாட்கள்லாம் ரொம்ப உபவாசித்து அதாவது தங்களுடைய பக்தியை காட்டும்படியாக தங்களுடைய பக்தியின் பெருமையை காட்டும்படியாக தான் செய்தார்கள். ஒழிய அவர்கள் என்ன செய்யறார்கள்? உபவாசிக்கிறார்கள் உபவாசிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில வெறுமையான பக்தியை போலித்தனமான பக்தியை காண்பிக்க முடியாத உபவாசம் செய்து கொண்டிருந்தார்கள். சொல்லப்போன அந்த நாட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமாக அவர்களோட உபவாசம் ரொம்ப பெருமையை காண்பிக்கும்படியாக ரொம்ப ஆடம்பரத்தை காண்பிக்கும்படியாக போலித்தனமான பக்தியை காண்பிக்கும்படியாக அவங்களுடைய உபவாசம் காணப்பட்டது.
நீங்க ஏன் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேய புஸ்தகம் 6 மத்தேய புஸ்தகம் 6 திருப்பி கொடுங்களேன். ஆண்டவராகிய இயேசு இந்த இவ்விதமான மக்களை பார்த்து பேசுறாரு பாருங்களேன். மத்தேய புஸ்தகம் 16:16-18
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மக்களை பார்த்தா பேசுறாரு. அதுக்கு அவர் பதிலடி கொடுக்கும்படியாக பேசுறாரு. இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது பாத்தீங்களா, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரனை போல மாயக்காரரை போல முகவாடலாயிராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாயக்காரரை போல இந்த பரிசேர கும்பல் என்ன செய்யறாங்க, அதாவது இங்க பாக்குறோம் கிறிஸ்துவ வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு ஒரு விதமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர்கள் ஒரு தங்களை தங்களுடைய இன்பத்தெல்லாம் வெறுத்து தங்களுடைய அப்படியே பக்தியை கட்டுக்கோப்பாக காண்பித்து இல்லைங்க நம்முடைய அப்படியே உபவாசித்து இதுதான் கிறிஸ்துவ பக்தி, இதுதான் பக்தின்னு அந்த பரிசேய கும்பல் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு சாதமா யார் பயன்படுத்திக்கிட்டாங்க, யோவானுடைய சீடர்களையும் பயன்படுத்திட்டாங்க. சொல்லப்போன யோவான் கூட சாதாரண உடையை உடுத்தி கொண்டு யோவான் கூட சொல்லப்போன அந்த இடத்துல ஒரு மேற்கொண்டு அதாவது தன்மை தாம்பிகமா வாழாதபடி காணப்பட்டார் யோவானுடைய யோவான் ஸ்நானம் கூட. அப்ப அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவங்களும் அதே மாதிரிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொண்டு இவங்களும் அவனமாகவே கடந்து போகிறதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன பார்க்கிறோம், இதுதான் பக்தி, இதுதான் பக்தி. அதாவது தங்களை வெறுத்து தங்களுடைய இன்பத்தை புறக்கணித்து தங்களை முழுமையாக அதாவது கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறாங்களாம், கடவுளுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்குறாங்களாம். ஆகதான் அந்த இடத்துல பார்க்கிறோம் பரிசேயர்கள் எப்படி எப்படிலாம் தங்களை வெறுக்கிறாங்களோ. ஆனா உனே ஒன்னு நியாயப்பிரமாண புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல உபவாசம் சொல்லி காரியம் வருஷத்துல ஒரு முறை தான், அதாவது டே ஆஃப் அட்டோன்மெண்ட் சொல்லுவாங்க, வருஷத்துல ஒரு முறை தான் அந்த இடத்துல ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆனா இந்த பரிசேயர்கள் என்ன செய்யறாங்களாம், வாரத்துல 2 எப்படிங்க, வாரத்துல 2 எடுத்து செயல்பாங்களாம். திங்கக்கிழமை ஒரு தடவை, வியாழக்கிழமை ஒரு தடவை சொல்லி, திங்கக்கிழமை ஒரு தடவை, வியாழக்கிழமை ஒரு தடவை சொல்லி 2 உபவாசிப்பாங்களாம். அதாவது இன்னும் அதிகமா, அதாவது அவங்களுடைய நோக்கம் என்ன, கடவுள் நியமித்த கட்டளை ஒண்ணு, ஆனா அந்த கட்டளைய இன்னும் வேகமாக இன்னும் அதிகமாக கடைபிடிச்சு கடவுளை எப்படியாச்சும் பிரியப்படுத்தணும், கடவுளை எப்படியாச்சும் பிரியப்படுத்தணும் அவங்களுடைய நோக்கம் தான். ஆனா அவங்களுடைய நோக்கம் பாத்தீங்கன்னா உபவாசிக்கிறார்கள் கடைசியில ஒரு அர்த்தமே இல்லாம. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6 மாயக்காரனை போல உபவாசிக்காதீங்க அப்படிங்கிறார். மாயக்காரனை யார சொல்றாரு, இந்த பரிசேய மக்களை பார்த்தா சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த இடத்துல அழகா சொல்றாரு. அதாவது இந்த மக்கள், அதாவது நீங்க உங்க சீடர்கள் போஜனம் பண்ண பாருங்கிறார்களே, ஐயோ என்னங்க இப்படி பண்றாங்க, அவங்களாம் பாருங்க யோவானுடைய சீடர்கள் செய்யறாங்க, பரிசுடைய சீடர்கள் செய்யறாங்க, உபவாசிக்கிறாங்க, உங்களுடைய சீடர்களோ போஜனம் சாப்பாடு சாப்பிடுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்களே, என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர்கள் உபவாசிக்க கூடுமா? மணவாளன் என்கிற இயேசுவானவர் இருக்கும் பொழுது, இயேசுவானவரே இருக்கும் பொழுது, புரியுதுங்களா, மணவாளன் என்கிற இயேசுவானவர் இருக்கும்போது தோழர்கள்லாம் சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம், அது என்ன அர்த்தம், அர்த்தமே இல்லையே. அப்ப இங்க பாக்கணும், தேவையில்லாதபடி இந்த பரிசேய மக்கள் என்ன செய்யறாங்க, தேவையில்லாதபடி அவங்க உள்ளுக்குள்ள நுழைக்கிறாங்க. அவங்க உள்ளுக்குள்ள நுழைக்கிறாங்க, எதை உள்ளுக்குள்ள நுழைக்கிறாங்க, தேவையில்லாத காரியங்கள். எது தேவையோ எது அவசியமோ அதை வைக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை உள்ளுக்குள்ள புகுத்தி கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்து போடுகிறார்கள். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஊமைகளை அழகா சொல்றார், உருவகங்களை சொல்றார், மெட்டபாஸ் சொல்லுவாங்க, அழகா சொல்றார் உருவகங்கள். மேற்கொண்டு சொல்றாரு பாருங்க, மேற்கொண்டு சொல்றாரு, அங்க கவனிங்க அந்த இடத்துல 35:36 அவர்களுக்கு ஒரு ஓமையும் சொன்னார் அவங்களை இன்னும் புரிய வைக்கிறதுக்கு, ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்து மேல் போட்டு இணைக்க மாட்டான், ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. இது ஒரு ஓமையை சொன்னாரா, இன்னும் புரியறதுக்கு 37 ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம். அப்ப இங்க பாக்குறோம் 36 வசனத்துல என்ன சொல்றாரு, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றாரு. எப்பா ஒருவனும் பழைய வஸ்திரத்தின் மேல், அதாவது புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். அதாவது புரியுதா, அதாவது பழைய சட்டை இருக்குது, பழைய சட்டை இருக்குது, நல்லா துவச்சி போன நல்லா துவச்சி எடுத்த சட்டை வச்சிருக்கீங்க, பழைய சட்டை. அந்த பழைய சட்டை எப்படி காட்சி அளிக்கும், எப்படி காட்சி அளிக்கும், புத்து புதுசா தெரியுமா? அந்த பழைய சட்டை எப்படி காட்சி அளிக்கும், பழசா தெரியும், கலர் எல்லாம் மங்கி போய் கிடக்கும் இல்லைங்களா. பழைய சட்டைன்னு எடுத்துக்கோங்க, அந்த பழைய சட்டையில புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்து மேல் ஒருவனையும் நினைக்க மாட்டான். நினைப்பானா, புதிய வஸ்திர துண்டு சின்ன துண்டு எடுத்து கையில ஓட்டை வந்துருச்சு இல்லைங்களா, ஒரு பெரிய ஓட்டை வந்துருச்சு, பழைய சட்டை ஓட்டை வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுமோ, அப்ப என்ன அதை இணைக்கிறதுக்காக புதிய ஒரு துணி எடுத்து, துணியை துவைக்காத துணி எடுத்து, புத்து புதுச துணி எடுத்து அதில் இணைச்சானா ஒவ்வொரு ஒத்து போகுமா, ஒத்து போகுமாங்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பழசுதான் கலர் மங்கி போய் கிடக்கும், சுருங்கி போய் கிடக்கும் இல்ல. ஆனா புதிய ஒரு சின்ன துண்டு எடுத்தானா இன்னுமா நிச்சயமாக கிழிச்சிட்டு போகும், இன்னுமா ஒத்து போகாத தன்மையை தான் காண்பிக்கும். ஒருவனை இணைக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பக்கம் இந்த பரிசு மக்களிடத்துல அன்றா இயேசுக்கு என்ன சொல்றாரு, இந்த பழைய தன்மை கொண்ட காரியங்கள்ல ஒருவனும் புதியதை இணைக்கவே முடியாது, புதியதை இணைக்கவே முடியாது. அதனாலதான் மறுபடியும் புரியறதுக்கு சொல்றாரு 37 வசனத்துல, ஒருவனும் புது திராட்சரசத்தை, புது திராட்சரசம் இருக்குது, பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். அதாவது பழமையான துருத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த நாட்கள்லாம் ஒரு ஆடு அப்படியே அறுத்து அந்த தோல் அப்படியே மெதுவாக எடுத்து காலு கையெல்லாம் அந்த தோலை மட்டும் அப்படியே எடுத்து அந்த கழுத்து பகுதி மட்டும் வெட்டிடுவாங்களாம். அது கழுத்து பகுதி மட்டும் தரப்பு வாய் மீதியெல்லாம் அடைச்சிடுவாங்க, மீதியெல்லாம் கீழ்பகுதியில அடைச்சி அந்த தோலை அப்படியே நல்லா பதப்படுத்தி அந்த ஒரு பாட்டில் மாதிரி செஞ்சுக்குவாங்க, பாட்டில் மாதிரி. அந்த நாட்கள் அது வார்த்து, அது பேர் ஒயின் ஸ்கின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர்கள் அந்த ஆட்டின் தோலை எடுத்து அதை அப்படியே மெதுவா எடுத்து அதை அப்படியே எல்லா பக்கமும் தச்சு அந்த வாய் பகுதி மட்டும் அவர் ஓப்பனிங் அந்த இடத்துல வச்சிருவாங்க. அப்ப அந்த இடத்துல பதப்படுத்தி அதை பழமையான ஒரு அந்த ஒரு பாட்டில்னு சொல்லுவாங்க. அதான் அந்த இடத்துல அங்க இடத்துல ஓல்டு பாட்டில்னு சொல்லி அந்த ஆங்கிலத்தில் வருது, ஒரு 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 பழம் துருத்தி, பழமையான துருத்தி. அதுல போய் புது திராட்சரசம் ஊத்துனானா நிச்சயமா அதான் சொல்லுது, வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம். ஆக புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், புதுசு புதுசுலதான் வைக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்ப நம்ம இங்க பாக்குறோம் முக்கியமாக இந்த இடத்துல, அதாவது இந்த முக்கியமான காரியம் என்னன்னா, முக்கியமான காரியம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மக்கள் ஆண்டவராய் இயேசுவின் இடத்துல வராரு, யோவானுடைய சீடர்கள் போ உபவாசம் எடுக்கிறாங்க, உபவாசித்து ஜோபம் பண்ணுறாங்க, பரிசேயர்களும் உபவாசி ஜோபம் பண்றாங்க, என்னப்பா உங்களுடைய சீடர்கள் என்னப்பா ஆச்சுன்னு கேட்கறாங்க. அதாவது இவங்களுடைய பேச்செல்லாம் பாத்தீங்களா, உபவாசம் அவங்களுடைய வாக்குல தங்களுடைய காரியங்கள், அதாவது அவங்க ஏற்கனவே எப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களா இருக்கிறாங்க, தங்களை வெறுத்து இன்பத்தெல்லாம் ஒதுக்கி அப்படியே பயங்கரமா எல்லாம் பயங்கரமான காரியங்களாம் கடைபிடிச்சு எப்படியாவது அந்த கடவுளை பிரியப்படுத்தணும். கடவுள் சொன்ன கட்டளை ஒண்ணு, ஆனா அவங்க செய்யறது என்ன காரியம், அவங்க இன்னுமா தங்களுடைய கட்டளைகள், கடவுள் கட்டளை ஒண்ணா இருக்கும், ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அவனா ஏற்படுத்தின கட்டளைகளையும் புகுத்திடுறாங்க. கடவுள் சொன்னாரு வருடத்துல ஒரு முறைதான் உபவாசிக்க முடியாது, நாளை நியமித்திருக்கிறார், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் சொல்லி லேவியம் புத்தகத்துல 16 அதிகாரத்துல படிக்கிறோம். ஆனா அந்த இடத்துல அவர்கள் விட்டுட்டு இவங்களா மனுஷனா ஏற்படுத்திக்கிட்டு வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறாங்களாம், திங்கட்கிழமை வியாழக்கிழமை. இந்த பரிசேயருடைய தன்மையாகதான் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் பயங்கரமா செயல்படுவார்கள். எதுக்காக, அவங்களை எப்படியாவது அதாவது பல காரியங்கள்ல அது தங்களை வெறுத்து ஒதுக்கி அவங்களை அதாவது துறந்து எல்லாத்தையும் துறந்து கடவுளை எப்படியாவதும் பிரியப்படுத்தணும், கடவுளை எப்படியாவது பிரியப்படுத்தணும் அவங்களுடைய நோக்கம். ஏற்கனவே பார்த்தோமே அவங்க யாரு, தங்களை தங்களை நீதிமான் என்ற சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், தங்களை தங்களை நீதிமான் என்ற சொல்லிக் கொண்டவர்கள். அப்ப தங்களை தங்கள் நீதிமான் என்று சொல்லிக் கொண்டவர்கள் எப்படிப்படலாம் கடவுளை பிரியப்படுத்தணும், அப்படிலாம் கடவுள் பிரியப்படுத்திட்டு இருப்பாங்க. தங்களுடைய கிரியை அடிப்படையை வைத்துக் கொண்டு தங்களுடைய கிரியினாலே என்னென்னமோ செய்யணுமோ அப்படிலாம் செய்வாங்க. அதனாலதான் இயேசுவானோட்டு வந்து கேட்கிறாங்க, இதுல வர தன்னா சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க யார, யோவானுடைய சீடர்களை.
யோவனுடைய சீடர்கள் உபவாசம் எடுத்தாங்க. நான் எதுக்காக எடுத்தாங்க, என்னத்துக்கு எடுத்தாங்க, அதெல்லாம் அவங்க பார்க்கல. ஏனென்றால் அந்த நாட்கள்ல அந்த சமயத்துல யோவான் சிறைவாசம் பண்ணப்பட்டவராக இருந்தார். அப்ப சீடர்கள் அந்த காரியத்துக்காக உபவாசிக்கிறார்கள். தேவனுடைய பலத்துக்காக, தேவனுடைய வல்லமைக்காக, தேவனுடைய உதவி உத்தாசி நாடினர்கள் உபவாசி ஜோபம் பண்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா பரிசேயர்களுடைய உபவாசமோ எப்படி இருக்குது, வித்தியாசமா இருக்குது, அர்த்தமா வேற ஒரு அர்த்தத்தோடு அவங்களுடைய உபவாசம் எடுக்கிறார்கள். அவங்க எப்படிப்பட்ட உபவாசம் எடுக்கிறாங்க, மத்திய ஆறாம் அதிகாரத்துல அவங்க எடுக்கும்போதெல்லாம் எப்படி இருப்பாங்க, மாயக்காரனை போல உபவாசிப்பார்கள். மாயக்காரன் அவர்கள் முகவாடலாயிருக்காதீர்கள், வெளியில பாக்குறோம், எல்லாரும் பார்க்கணும், தங்களுடைய பக்தியை பார்க்கணும், தங்களுடைய பக்தி எப்படி இருக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நோக்கத்தோடு செயல்படுவார்களாம். அதான் இயேசுவானவர்கிட்ட சொல்றாரு. இயேசுவானவர்கிட்ட அந்த மக்கள் சொல்றாங்க, என்னப்பா உங்க 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 ஆளுக்கெல்லாம் என்ன உபவாசம் எடுக்கிறது இல்ல, போஜனமானம் பண்ணுகிறார்களே, சாப்பாடு சாப்பிடுறாங்களே, ஆக என்னாச்சுங்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசுக்கு சொல்றாரு, ஒருவனும் பழைய துருத்திகளை புதுரசத்தை வார்த்து வைக்க மாட்டான். அப்படி வார்த்து வைத்தான் என்றால் துருத்தி கிழிந்து விடும், புதுரசமும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவனும் பழைய வஸ்திர துண்டின் மேல், புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திர துண்டின் மேல சேர்த்து வைக்க மாட்டான், அப்படி சேர்த்து வைத்தால் கிழிந்து விடும். ஆக இங்க பாக்குறோம், முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த விதத்திலும், அதாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொன்னால், இயேசுவை அறிந்த ஒரு வாழ்க்கை என்று சொன்னால், இயேசுக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று சொன்னால், இவ்விதமான தேவையில்லாத காரியங்களை உட்புகுத்த அவசியமே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாரம்பரியத்தை உட்புகுத்தி விடுகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம், முக்கியமாக இந்த மனுஷன் அதான், இந்த பரிசேயர்கள் அதான், உபவாசம் என்கிற காரியத்தை தங்களை துறந்து, தங்களை வெறுத்து, தங்களுடைய காரியங்கள்லாம் ஒதுக்கி, இந்த உபவாசம் 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 சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு காரியத்தை அவர்கள் உட்புகுத்தி, அதாவது இருக்கிற சந்தோஷத்தையும் கெடுத்து போடுகிற தன்மை கொண்ட மக்களாய் இருக்கிறார்கள். அதனால உபவாசம் எடுக்கூடாதுன்னு சொல்லல, ஆண்டவர் உபவாசம் எடுக்கிறத அனுமதிக்கிறாராம். பல்வேறு இடங்கள்ல சீடர்கள் பல்வேறு நேரங்கள் வேதத்துல பார்க்கலாம் உபவாசிக்கிறார்களே, அது எதுக்காக, ஒரு அர்த்தத்தோடு எடுக்கணும். ஆண்டருடைய வல்லமையை நம்ம பார்க்க வேணும், அவருடைய எழுப்புதலையை பார்க்க வேணும். சபையாய் உபவாசித்து ஜெபம் பண்ணிருக்கிறாங்க, நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கலாம், அந்த இடத்துல சீடர்கள் பார்க்கலாம், அவிதமாக ஒரு பாவத்தை வெறுத்து ஒதுக்கி பாவத்தை ஒழிக்கும்படியா உபவாசித்து ஜபிக்கிறது நல்லது. அதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு உபவாசிக்க கடமைப்பட்டுள்ளோம், தப்பு இல்லை. ஆனா இந்த பரிசேயர் மக்கள் என்ன செய்யறாங்க, உபவாசம் என்கிற ஒரு காரியத்தை தவறாக பயன்படுத்தி அது ஒரு பாரம்பரியமாக, அது ஒரு பாரம்பரியமாக புகுத்து விடுகிறார்கள். ஒரு அர்த்தமே இல்லாம அவர்கள் செய்ய எத்தனிக்கிறார்கள். அதனாலதான் ஏசாயா புஸ்தகத்துல நீங்க பார்க்கலாம், ஏசாயா 58 ஏசாயா 58 அந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவர் அந்த இடத்துல அழகா சொல்றாரு பாருங்களேன், உபவாசத்தை ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்களேன். ஏசாயா 58:3 ஏசாயா 58:3 நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். அவங்க கேட்கிறாங்க, நாங்க எவ்வளவோ உபவாசம் எடுக்கிறோம், என்னுடைய ஆத்மாவை எடுக்கிறோம், நீங்க அதை பார்க்காம இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அப்ப சொல்றாரு, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே, அங்க பாருங்க, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாக இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். என்ன உபவாசம் அங்க பாருங்க, அதான் சொல்றாரு, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ, இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய், எது உபவாசம் என்று சொல்றாரு பாருங்க. 7 அந்த இடத்துல பாருங்க, பசியுள்ளனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டு சிறுமையானவர்களை வீட்டிலேயே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்ப உபவாசம்னா சும்மா சும்மா உடலை ஒடுக்கிக்கிட்டு, சும்மா ஆத்மாவை ஒடுக்கிக்கிட்டு, சும்மா நம்முடைய பயங்கரமான ஒரு ஒரு பக்தியை காமிக்கணும், அப்படி வெளிப்படையா நான் பக்திமான் என்று காமிக்கணும். நீங்க நிறைய பேர் உபவாசம் எடுக்கிறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் விரதம் எடுக்கிறாங்க. விரதம் எடுக்காங்க எதுக்காக, ஒரு அர்த்தமே இல்லாம விரதம் எடுக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் விரதம் எடுக்கிறாங்க, சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், நம்ம கிறிஸ்துவ கூட்டங்களே நம்ம பார்க்கலாம், 40 விரதம், 40 விரதம் எடுக்கிறோம், 40 உபவாசம் எடுக்கிறோங்கிறாங்க. எதுக்காக எடுக்கிறாங்க, என்னத்துக்கு எடுக்கிறாங்க, என்னடைய காரணத்துக்காக எடுக்கிறாங்க? என் முன்னோர்களுக்கு கடைபிடித்தாங்க, அது மாதிரி நாங்களும் கடைபிடிக்கிறோம் பாருங்க.
அது பாரம்பரியம், அது ஒரு சடங்கு. இன்னைக்கு சடங்கு சம்பிரதாயமா, உடைய சடங்காக சம்பிரதாயமாக பாரம்பரியமாக வந்து விட்டது. அப்புறம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பாரம்பரியங்களும் உட்புகுத்தி இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நசிந்து விட்ட ஒரு காரியமா போயிருச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சந்தோஷமாய் வாழ வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு விதமான பாரம்பரியங்கள், விதமான சடங்குகள், பழைய தன்மை கொண்ட பாரம்பரியங்கள், பழைய தன்மை கொண்ட பாரம்பரியங்கள் சடங்குகளே அவர்கள் என்ன செய்யறாங்க, அப்படியே புகுத்தி எவ்வளோ நாசகரையாக்கி விடுகிறான்னு பாருங்க. ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கணும், பாரம்பரியத்தை நம்ம கையாளவே கூடாது. இன்னைக்கு ஏன்னா இது கிறிஸ்துவ வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கை, நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இந்த பாரம்பரியம்லாம் உள்ளுக்குள்ள புகுத்துறவே கூடாது. ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் ஜாதியை பாக்குறாங்க, குலத்தை பாக்குறாங்க, நாள் கிழமையை பாக்குறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுங்க? ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரா? வேதத்துல பாக்குறோமா? இதெல்லாம் ஜாதி பண்பாடு, நாலு கிழமை பாக்குறது, நல்ல நாள் பாக்குறது, கெட்ட நாள் பாக்குறதுலாம், இதெல்லாம் யார் ஆண்டரா சொல்லி கொடுத்தாரு? இதெல்லாம் யார ஏற்படுத்தினது? மனுஷனா ஏற்படுத்திட்டான். மனுஷனா ஏற்படுத்தி கடைசியில தண்ணியே கெடுத்து கொண்டு போகிறான். கடைசியில அவனுடைய வாக்குல என்னத்தை கண்டான்? ஜாதி குலத்தை பாக்குறது, நாலு கிழமையை பாக்குறது, இதெல்லாம் பாரம்பரியமான தன்மை. இந்த கிறிஸ்துவத்திலே உள்ளுக்குல வந்துருச்சு, கிறிஸ்துவத்திலே உள்ளுக்குல வந்துருச்சு. இயேசு ஆண்டர் இதெல்லாம் போதிக்கவே இல்லை. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தெள்ள தெளிவா சொன்னாரு, அங்க புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்து மேல் போட்டு இணைக்கவே மாட்டான். முடிய முடியாது, மிக்ஸ் பண்ணவே ரெண்டும் இணைக்கவே முடியாது. பழையதுக்கும் புதியதும் சேர்த்து இணைக்கவே முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அது பழைய வஸ்திரத்துல போட்டு இணைக்கவே முடியாது, இணைத்தால் கிழித்து விடுங்கிறாரு. அப்ப இங்க பாக்குறோம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு அவிக்குரிய சந்தோஷம், கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்ற சந்தோஷம் இந்த பழைய தன்மையாகிய பாரம்பரியத்தை உள்ளுக்கு நுழைச்சிடக்கூடாது. ஜாதியை பாக்குறது, நாள் கிழமையை பாக்குறது, இல்ல நாள் நேரத்தை பாக்குறது, இதெல்லாம் பழைய பாரம்பரியமான வாழ்க்கை. அது எதுக்காக, என்னத்துக்காக, எதுக்காக, என்ன அவசியம்? காரணமே இல்லை, அர்த்தமே இல்லை. அதுல அர்த்தமே இல்லாத காரியங்களா உள்ளுக்குள்ள புகுத்தி கடைசியில கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு தன்மையை தங்களுடைய வாழ்க்கையிலே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில பாருங்களேன், ஆண்டவர் படைத்த நாள் எல்லாமே எத்தனை நாள், என்ன எப்படிப்பட்ட நாள், கெட்ட நாளா? ஆண்டவர் படைத்த நாளும் எல்லாமே நல்ல நாட்கள். மனுஷனா ஏற்படுத்திட்டான், இது நல்ல நாள், இது கெட்ட நாள். அவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, அவன் அவன் அந்த குளம், இந்த குளம், இதெல்லாம் யார் ஏற்படுத்தினது? ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. மனுஷனா ஏற்படுத்திட்டான். எதுக்காக? ஒருத்தன பிரிக்கிறதுக்கு, ஒருத்தனை ஒருத்தனை பிரிக்கிறதுக்கு. அவன் அப்ப பாருங்க, ஜாதின்னு ஏற்படுத்தினா அங்க பிரிவினை வந்துருச்சா இல்லையா? பிரிவினை வந்துருச்சு. மேல் ஜாதி கீழ் ஜாதியும் பேசலாம், அந்த குளத்து இந்த குளத்தும், அவன் நான் சேர மாட்டேன், அவன் சேர மாட்டான், இதுல சண்டை, சச்சரவு, பிரிவினை, கோபம், பொறாம, பெருமை, கசப்பு, பாத்தீங்களா? கவனிச்சீங்களா? எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? அப்ப பாரம்பரியம் உள்ளுக்குள்ள வந்தனால ஐயோ, கிறிஸ்துவ வாழ்க்கை நசிந்து விடுகிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல நம்ம பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக பல்வேறு பாரம்பரியங்களை உட்புகுத்தி, பல்வேறு சடங்களை உட்புகுத்தி கடைசியில கிறிஸ்துவ வாழ்க்கை சந்தோஷமா வாழ வேண்டிய சந்தோஷமான வாழ்க்கையே சாத்தா என்ன செய்யறான்? கெடுத்து விட்டுறான். சாத்தானுடைய நோக்கம் இதெல்லாம், சாத்தானுடைய திட்டம் இது, பிசாசுடைய வேலை. புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல, ஏன் கொல்லிமலையில எடுத்துக்கோங்க, கொல்லிமலையில இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாக வராங்கள், கிறிஸ்துவ பிள்ளைகள். ஏன் கொல்லிமலையில ஒரு பாரம்பரியங்களை கையாளுறாங்களா இல்லையா? கொல்லிமலையிலே நிறைய பாரம்பரியங்கள் கையாளுறாங்க. ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா, பெண்கள் மத்தியில, பெண் பிள்ளைகள் மத்தியில ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அவங்க அவங்க இந்த மாத விளக்கு சமயத்துல, பீரியட் சமயத்துல என்ன பண்றாங்க, அந்த பெண்கள் எங்க போய் தள்ளி வச்சிடறாங்க, ஊருக்கு வெளியில தள்ளி வச்சிடறாங்க. எவ்வளோ முட்டாள்தனமான செயல், கவனிச்சிங்களா? பெண்கள், பெண் பிள்ளைகள் குளிரும் பாக்குறதுல, வெயிலும் பாக்குறதுல, அவங்க அந்த டைம்ல எங்க போய் உட்காரணுமா? வீட்டுக்கு வெளியில தான் உட்காந்துடணும், வீட்டுக்கு வெளியில தான் உட்காந்துடணும். ஒதுக்கி விட்டுறாங்க. அவங்க குளிரும் பார்க்க மாட்டாங்க, வெயிலும் பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்தா என்ன ஆயிருமா? தீட்டம். யாருங்க சொல்லி கொடுத்தது? யாவன் சொல்லி கொடுத்தது? எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு முட்டாள்தனம். அந்த பெண் பிள்ளைகளுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்கும். ஆனா இவன் மட்டும் ஜாலியா சுகோசம் வீட்டுக்குள்ள படுத்துக்குவான், ஆனா பெண் பிள்ளை வெளியில துரத்தி விட்டுருவான். எவ்வளவு பரிதாபம் அவங்களுடைய அந்த சமயத்துல, அந்த முக்கியமா அந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அந்த அந்த சமயத்துல அவங்க ரொம்ப பலவீனப்பட்டு போவாங்க தெரியுமா? பெண் பிள்ளைகள் அந்த அந்த மாத விளக்கு சமயத்துல, அந்த பீரியட் சமயத்துல தான் அந்த பயங்கரமா உடல்ல உபாதைகள், பயங்கர உடல்ல வலிகள் ஏற்படும், பயங்கரமா உடல்ல பல தொந்தரவுகள் சந்திப்பாங்க, பல பல வேதனைகள் சந்திப்பாங்க, பல கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. அந்த சமயத்துலதான் வீட்டார் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலா, ஆதரவா, சந்தோஷமா அவங்கள பலப்படுத்தி, அவங்கள உற்சாகப்படுத்தி, அவங்கள உற்சாகப்படுத்தி அந்த வழியை மறந்து போகும்படியான காரியங்களை செய்யணும். அந்த சமயத்துல வழியை இன்னுமா வழியை இன்னும் கூட்டுறதுக்கு வேதனையை கூட்டுறதுக்கு துரத்தி விடுறாங்க. இதெல்லாம் பாரம்பரியமான தன்மை. ஆனா கிறிஸ்தவத்துல இதெல்லாம் கிடையவே கிடையாது. கிறிஸ்தவத்துல இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்காங்க. இது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது உண்டு, மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது உண்டு. ஆகவே கடவுளுடைய வாழ்க்கையில கடவுள் இதெல்லாம் எதுவுமே பாக்குறதே கிடையாது. சந்தோஷமா கத்தருக்குள்ள வாழ்ற வாழ்க்கை தான். அதனாலதான் ஒரு இடத்துல அழகா சொல்லுது, கலாத்தியர் புஸ்தகத்துல படிக்கிறோம். கலாத்தியர் என்ற புஸ்தகத்துல, கலாத்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம், கலாத்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 28 வசனம். ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். கலாத்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 28 வசனம், 26ல இருந்து படிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. கலாத்தியர் புஸ்தகம் 26 அதிகாரம் 26 வசனம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, இங்க கவனிங்க, அங்க இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய பிள்ளை ஆயிட்டோம், அவ்வளவுதான். வேற ஒன்னும் வித்தியாசமே இல்ல. மேற்கொண்டு என்ன சொல்லுது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றா இருக்கிறீர்களே. எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் என்னங்க, ஜாதி சொல்லுதா, பேதங்கள், மார்க்க பேதங்களை பகுத்து சொல்லுதா, பிரிச்சு சொல்லுதா, இல்லங்க, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள். அவ்வளவுதான், முடிஞ்சுக்காத. இதுல என்னங்க பெரியவனே, இதுல என்னங்க பாரம்பரியத்தை பூர்த்தி, இதெல்லாம் அதை பண்ணி இதை பண்ணி. ஐயோ, அன்றா இயேசுக்கு சதா சொல்றா லூக்கா 5 அதிகாரத்துல, ஐயோ புளிய பழைய வஸ்திர புதிய வஸ்திரத்துடைய பழைய வஸ்திரத்தில் ஒருவனும் இணைக்க மாட்டான். பழைய தன்மையாகிய பாரம்பரியம், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இந்த நாள் கிழமை பாக்குறது, இல்ல இந்த ஜாதிய மதத்தை பாக்குறது, இல்ல இந்த பழைய பாரம்பரியமானது, இந்த 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 அந்த பாரம்பரிய தன்மைகள்லாம், இந்த சடங்கு சம்பிரதாயங்களை வழி வழியா வழி வழியா பின்பற்றி வர்றது எதுக்காக பின்பற்றுறாங்க, என்ன காரணத்துக்காக பின்பற்றிருக்காங்க, என்ன அர்த்தத்துக்கு பின்பற்றாங்க கேட்டு பாருங்க, அவங்களுக்கே தெரியாது. முட்டாள்தனமா அறிவீனமா நம்மளும் அவங்க பார்த்து பின்னாடி போயிட்டு இருப்போம். எவ்வளவு முட்டாள்தனமான செயல் கவனிச்சிங்களா. ஆக இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் வலியுறுத்தி பேசுறாரு, நம்ம எந்த விதத்துலயும் அதை இதை இணைக்கவே முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கணும் சும்மா சாதாரணமான வாழ்க்கை, ஒரு பெரிய சந்தோஷமயமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அதுதான் நம்ம முக்கியமா பாக்குறோம் அந்த இடத்துல. மேலுமாக நம்ம பாக்குறோம், முக்கியமாக நீங்க பாருங்களேன், மறுபடியும் 6 அதிகாரத்துக்கு வரும். 6 அதிகாரம், பஸ்கா பண்டிகை 2 நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியை நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். அடுத்து ஒரு சம்பவம் பாக்குறோம். இந்த பரிசேயர்கள் ஒரு காரியத்தை பேசினாங்களா, 6 அதிகாரத்துக்கு வாங்க, அங்கு ஒரு சம்பவம். இதே பரிசேயர்கள் என்ன பேசுறாங்க பாருங்க, பஸ்கா பண்டிகை 2 நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியை நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, கவனிச்சீங்களா, ஓய்வு நாளில் செய்யத்தகாத நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூக தப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமின்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். இங்கு ஒரு மற்றொரு சம்பவம் நடக்குது. மேற்கொண்டு அந்த 5 அதிகாரம் கடைசி பகுதியில் பரிசேயர் அந்த கேள்வி கேட்டாங்களா இல்லையா, எப்படிங்க உபவாசம் எடுக்கிறாங்க, உங்க மக்கள்லாம் உங்க சோழர்கள்லாம் சாப்பாடு சாப்பிட்றாங்களே சொல்றாரு இல்லைங்களா. அடுத்த சம்பவம் பாக்குறோம். இந்த இடத்துல அதே பரிசேயர் கும்பல் சிலர் அங்க கேட்கிறாங்க, அந்த சீடர்கள் பயிர் வழியாக கடந்து போறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த தானியங்கள் பயிர் வழியை கடந்து போகிற அவருடைய சீடர்கள் கதைகளை கையில் எடுத்துட்டு கொய்து கைகளினாலே நிமிட்டி தேய்ச்சி தின்னாங்களாம். இதை பார்த்த பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க, ஐயோ 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 போச்சு, நம்முடைய நியாயப்பிரமாணத்துல நம்முடைய வேத சட்டத்துல ஓய்வு நாள்ல என்ன செய்யக்கூடாது, இப்படிலாம் சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது. அவங்க என்ன செய்யறாங்க, அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸா, ஒரு பெரிய வேலையா செஞ்சுட்டாங்க. ஓய்வு நாள்ல வேலை செஞ்சிட்டான், ஓய்வு நாள்ல வேலை செஞ்சிட்டான். அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அதை எடுத்து பயிரை எடுத்து அதை தேய்ச்சி அந்த தோலை நீக்கி அதை வந்து சமைச்சு சாப்பிட்றாங்களாம், ஓய்வு நாள்ல வேலையே செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு குற்றம் சாட்ட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இயேசு ஆண்டவர் அவங்களை பார்த்து பேசினாரு, ஐயா கொஞ்சம் அங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அந்த இடத்துல தாவீது செஞ்ச காரியத்தை பேசினாரு. தாவீது காரியம் என்ன செஞ்சாரு? நீங்க அதான் பார்க்கலாம். நீங்க சாமுவேல் புஸ்தகத்துல தாவீது செஞ்ச காரியத்தை அங்க அழகாக சொல்லப்பட்ட காரியத்தை அங்க படிக்கலாம். சாமுவேல் புஸ்தகம் நீங்க பார்க்கலாம். அந்த இடத்துல முக்கியமாக 1 சாமுவேல் 21 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் 20 இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு பேசினார். 1 சாமுவேல் 21 அங்க பார்க்கணும். தாவீது நோபியில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அதாவது சவுலாலே துரத்தி விடப்படுகிறான். அவனையும் அவன் மக்களும் துரத்தி விடப்படுகிறான். அகிமெலேக்கின் நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் ஒருவரும் மோடி கூட வராமல் நீர் ஒண்டியாக வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். அந்த இடத்துல அங்க பார்க்கணும், தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளிட்டு நான் உன்னை அனுப்பின காரியம் உனக்கு கட்டளிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். அப்படி கேட்கும் போது அந்த இடத்துல பாருங்க, இப்போதும் உங்களுடைய கையில் என்ன இருக்கிறது? என்ன? 5 அப்பமாகினும் என்னவாகினும் இருக்கிறது என் கையிலே கூடும். ஏன்னா சவுலாலே தாவீதும் அவனுடைய மக்களும் துரத்தப்பட்டார்கள். அப்ப பசியோடு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆசாரியனாகி அகிலமிட்ட கேட்கிறாங்க, அந்த 5 அப்பம் கையில என்ன இருக்கனாலும் கொடுங்க, பசியோடு இருக்கிறாங்க. அப்ப அங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த இடத்துல தாவீது அந்த இடத்துல அங்க நாம பாக்குறோம், அந்த அப்பொழுது கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து 6 வசனம் அப்பொழுது கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அதாவது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற சமூக தப்பங்களை தவிர வேற அப்பம் அங்கே இராதபடினால், அதாவது ஆசாரி மட்டும்தான் அந்த அப்பத்தை புசிக்க முடியும். ஆசாரியின் அவனுக்கு அப்ப பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதுக்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுனுடைய வேலைக்காரர் ஏதோ அப்படியாக சவுலு அப்படியாக தாவீதுக்கு அந்த அப்பம் கொடுக்கப்பட்டது. அப்ப இங்க பாக்குறோம் ஆசார் அப்ப இயேசுவானவர் தாவீது செய்த காரியத்தை குறிப்பிட்டு பேசுறாரு. இவன் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஓய்வு நாள்லயே வேலை செஞ்சுட்டாங்க, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, குற்றம் சாட்டுறாங்க. அதாவது சட்டத்தை கையில எடுத்துக்கொண்டு நியாயப்பிரமாண சட்டங்களை நுணுக்கமாக பார்த்து 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 இவங்க பழக்கமாயிட்டதுனால எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இவங்களும் கடைபிடிக்கிறாங்க. அதை வந்து மற்றவர்கள் கடைபிடிக்காதவங்களை வந்து குற்றம் சாட்டி பெருமை பாராட்டி கோர மக்களா இருக்கிறார்கள். அந்த 2வது முக்கியமான விஷயம், அதையும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பாருங்க, அந்த இடத்துல அந்த மக்கள் தாவீது எதுக்காக வந்தான், அந்த இடத்துல தேவையான வேலையில சாப்பிடுறது பசினால அந்த இடத்துல சமூகத்து அப்பங்கள் எடுத்து சாப்பிடும்படியாக கேட்டான். ஆசாரியர் கொடுத்தாரு, அந்த இடத்துல தப்பே இல்லையே. அப்ப பசியினால நம்ம வந்து சாப்பிடறதுனால தப்பே இல்லை, அதனால கட்டளைய அபத்தமாக்கிட்டோம், அதனால கட்டளையை மீறிட்டோம் சொல்றதுல உள்டாழ்த்தணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அதான் சொல்றாரு, அந்த இடத்துல மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்றாரு. ஓய்வு நாளைய குற்றப்படுத்தி பேசுறீங்களப்பா, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கே ஆண்டவராய் இருக்கிறார். அவர் சொல்லாத கட்டளையா? அவர் தான் கடவுள், அவர் தான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே அவரே அந்த இடத்துல தெளி தெளிவா சொல்லும் பொழுது இவங்க என்னன்னா குறிப்பிட்டு அந்த கட்டளையை மீறிட்டாங்க, இந்த கட்டளையை மீறிட்டாங்க, இதுக்கு தவறிட்டாங்க, இதுல தவறிட்டாங்க சொல்லி குற்றப்படுத்தி பேசுற கும்பலாய் இங்க பாக்குறோம். அப்ப இங்க பாக்குறோம் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில கூட, அதாவது வேத பிரமாணத்தை நுணுக்கமாக, ஐயோ அது செய்யணும் இது செய்யணும் அது செய்யணும் இதை செய்யணும் அப்படியே நுணுக்கமாக கடைபிடிக்கணும், நுணுக்கமாக கடைபிடிச்சு நுணுக்கமாக கடைபிடிச்சு கடைசியில கடைபிடிக்காதவங்களை குற்றப்படுத்தி குறை சொல்லிட்டு கடைசி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருமையை தேடிக்கொள்றதுக்கு உண்டு. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையான காரியம். இதெல்லாம் ரொம்ப மிக மிக ரொம்ப ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் ரொம்ப விழிப்பா இருக்க வேணும். ஏன்னா அந்த நாட்கள் அந்த பரிசேயர்கள் அவிதமாக கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். நுணுக்கமா அதை கடைபிடிச்சு இதை கடைபிடிச்சு இதை கடைபிடிச்சு கடைபிடிக்காதவர்களையும் பார்த்து குற்றம் சாட்டி கொண்டு தாங்க தான் பக்திமான் தான் தான் எல்லாம் உசந்தவன் அப்படின்னு சொல்லி பெருமையில வாழ்ந்து கொண்டும் பரிசேய மக்களை இங்க பாக்குறோம். இன்னைக்கு நாமளும் கூட அவிதமாக அவிதமாக போகிறதுக்கு ஏது உண்டு. இதெல்லாம் விதமான காரியங்கள் பாத்தீங்கன்னா, இந்த முதல் பகுதியா இருக்கட்டும், 6வது அதிகாரத்துல முதல் பகுதியா இருக்கட்டும், அந்த 5வது அதிகாரத்து கடைசி பகுதி பார்த்தோம். இந்த 2 பகுதியுமே பார்க்கும் பொழுது அவங்களுடைய மக்களை ஏதாச்சும் கடைபிடிச்சு ஏதாச்சும் இந்த பாரம்பரியத்தை உட்படுத்தி சடங்குகள் சம்பிரதாயத்தை உட்படுத்தி இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்து போட முடியாதான் இருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள முடியாத முக்கியமான பாடம், இயேசுவானவருக்குள் வாழ்கிற காரியம் இவ்விதமான வாழ்க்கையில, இந்த விதமான அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த சந்தோஷத்துக்கு எடுத்தபடியான இந்த பாரம்பரியங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்களை உள்ளூர் போகிறது அவசியமே இல்லை. பழசு புதுசையும் இணைக்க முடியுமா? இணைத்தால் கிழிச்சு விடும், புதுரசம் கெட்டுவிடும் என்றுதான் வேதம் தெளிவா சொல்லுது. ஆகவே இன்னைக்கு நம்ம கத்துக்கொள்ள முடியாத காரியம், இயேசு ஆண்டவருக்குள் வருகிற காரியம் மிக சந்தோஷமான காரியம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க முற்பகுதி ஆகி அந்த இடத்துல லேவி என்ற ஒரு மனுஷன் இருந்தானா இல்லையா? நம்ம போன வாரம் பார்த்தோம், அந்த மனுஷன் அந்த இடத்துல அதை வைத்துதான் அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த லேவி என்ற மனுஷன் அந்த ஆயத்துறையில உட்கார்ந்து 27வது வசனம் லேவி என்கிற மனுஷன் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான்.
அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களுடைய கூட பந்தி இருந்தார்கள். இதை பார்த்துதான் அங்க பாருங்க முறுமுறுக்கிறாங்க, பல்வேறு காரியங்களை வைத்து பேசுறாங்க. அப்ப இங்க பாக்குற முக்கியமாக அந்த லேவி என்ற மனுஷன் மனம் திரும்பினான். லேவிங்கிற மனுஷன் இயேசுவை கண்டுகொண்டான். லேவிங்கிற மனுஷன் எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு பின்னாடி வந்தான். லேவிங்கிற மனுஷன் பெரிய ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தையே அனுபவிச்சான். அதுதான் இங்க முக்கியமான காரியத்தை நம்ம இன்னைக்கு கத்துக்கொள்றோம். பெருமையான சடங்குகள், சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்களை உட்புகுத்தி நீ ஆவிக்குரிய மனுஷனா வாழணும் அவசியமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பரிசுத்தா அந்த அந்த உன்னதமான பரிசுத்த தேவாதி தேவன் தன்னுடைய சொந்த குமார்ந்த உலகத்துக்கு அனுப்பி உனக்காக எனக்காக நீனு நானும் பெற வேண்டிய தண்டனைய அவரை ஏற்றுக்கொண்டார். அப்ப நம்ம அவரை நோக்கி பார்க்கணும், அவரை விசுவாசிக்கணும். அப்ப அவரை விசுவாசித்து அவர் மூலமா அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருனாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தையும் பெரிய விடுதலையும் அனுபவிக்கணும். அவ்வளவுதான் அவிக்கிற வாழ்க்கை. இதுல வந்து நீ பல்வேறு சடங்களை உட்புகுத்தி, பல்வேறு பாரம்பரிய உட்புகுத்தி, மனுஷனால் ஏற்படுத்தின சட்டங்களை கையாண்டு இதெல்லாம் அவசியமே இல்லை. இதனால நீ அதை கடைபிடிக்கிறது, இதை கடைபிடிக்கிறது, அதை கடைபிடிக்கிற, இதை கடைபிடிக்கிற கடைபிடிச்சிட்டு இருக்கும் போது உன்னுடைய இருக்கிற சந்தோஷத்தையும் குழைச்சி படுகிறாய். அதனாலதான் அந்த லேவிங்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் மனமாற்றம் அடைகிறான். அவனுடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் விட்டு அவன் இன்னுமா அந்த பழைய தன்மைகளை வைத்துக் கொண்டிருந்தானா? அவனுடைய வாழ்க்கையில எல்லா பழைய காரியங்கள்லாம் வைத்துக் கொண்டு வந்துட்டு இருந்தானா? இல்ல, எல்லாவற்றையும் விட்டுட்டான். எல்லாற்றையும் விட்டு இயேசுக்காக புதிய வாழ்க்கையை தொடங்கினான். பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். அதான் இங்க பாக்குறோம். அப்ப ஒரு புதிய சந்தோஷமான வாழ்க்கை, அதுதான் ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை அவன் அனுபவிக்க வேண்டும். அப்ப எங்க சந்தோஷம் இருக்குது, எங்க சந்தோஷம் இருக்கு? சும்மா சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பாரம்பரியங்களையும் கடைபிடிக்கினால சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. இதோ அந்த பரிசேயர் மக்கள் அதுதான் அனுபவித்துட்டாங்க. தங்களை நீதிமான உசத்திக் கொள்வதற்காக பாரம்பரிய சடங்களையும் காண்பித்து 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 இன்னுமா அந்த கடவுளை பிரியப்படுத்த பாக்குறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய சொந்த கிரியினாலே, சிறி கிரியை வைத்துக் கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில கடவுளை பிரியப்படுத்தலான்னு பார்த்தாங்க. இல்லைங்க, கடவுள் கிருபையாய் அவருடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் நமக்காக இந்த உலகத்துல வந்து நமக்காக நாம் பெற வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டதுனால நாம் ஐயோ அவர் அவர் விசுவாசி கடமைப்பட்டுள்ளோம். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த இயேசு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த இயேசு சாமி என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஆகே அன்றுரை நான் ஒரு பாவின் சொல்லி உணர்ந்து, அன்றுரை நான் ஒரு பாவ தண்டலை ஐயோ மூழ்கி போய் கிடக்கிறேன், என்னுடைய தண்டலேருந்து நீ தான் விடுவிக்க முடியும் சொல்லி நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் அந்த தண்டலேருந்து விடுவிக்கப்படுகிறோம். அந்த தண்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம இனி யாருடைய பிள்ளையாயிரோம்? இயேசுவின் பிள்ளையாயிரோம். இனி நம்ம எங்க போறோம்? பரலோகத்துக்கு போற பிள்ளையாயிரோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை பாக்குறோமா இல்லையா? புதிய மாற்றத்தை பாக்குறோமா இல்லையா? அதனாலதான் வசனம் சொல்லுது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய வாழ்க்கைங்க, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சும்மா சாதாரண நினைக்காதீங்க. புதிய வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. பள்ள கடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்ல ஐயோ அது செய்யணுமா இது செய்யணுமா, அதெல்லாம் இந்த பாரம்பரியங்கள் கெடுத்து விடுது பாருங்க. எப்படி பயங்கரமாக சொல்றேன், தப்பா நினைக்கிற இந்து மக்கள் மத்தியிலே எத்தனையோ பாரம்பரியங்களை அவங்களே குழைச்சி போடுறது. ஏன் நினைக்கிறீங்க? கடந்த நாள் ஒரு தம்பிட்ட பேசிட்டு இருந்த தம்பி சொல்றாப்புல அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சமாதானத்தை இழந்து போறாங்க பாருங்க, எவ்வளவு சந்தோஷத்தை இழந்து போறாங்க பாருங்க. வீட்டுல ஆட்டுக்குட்டி போட்டுருச்சான், வீட்டு ஆடு வளர்க்குறாங்க, ஆட்டுக்குட்டி போட்டுருச்சான். உடனே பக்கத்துல ஒரு அம்மா சொல்லுதான், ஆட்டுக்குட்டிய கடவுளுக்கு நேர்ந்து விட்டுரு. அவசியமா? எதுக்காக ஆடு எதுக்காக வாங்கினாங்க? ஏதோ நம்ம சம்பாதிக்கிறதுக்கு, அதன் மூலமா லாபத்தை ஈட்டுறதுக்கு, அவ்வளவுதான் போதுமே, அதெல்லாம் போதுமே. அப்ப ஆடை வாங்கி குட்டி போட்டுச்சு, பெருக்குனுச்சு, லாபத்தை சம்பாதிச்சோம், சந்தோஷமா அனுபவிக்கிறது விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சொல்லிச்சான், ஆட்டுக்குட்டியை போட்டுருச்சு, அந்த ஆட்டுக்குட்டிய நேர்ந்து விட்டுரு. சும்மாவா? அதுக்காக கடா வெட்டணும், பிரியாணி போடணும், நாலு பேருக்கு குவார்டர் கொடுக்கணும், எத்தனை செலவு, அதுல எத்தனை கடன் போச்சா? லாபத்தை சம்பாதிக்கிற மக்கள் கடைசியில நஷ்டத்திற்கு விழுந்துட்டாங்க. இதெல்லாம் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட சடங்குகள், தேவையில்லையே பாருங்க. எவ்வளவு அறியாமையில, எவ்வளவு மூடத்தனத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஐயோ பாரம்பரியங்களும் சடங்குகளையும் உட்புகுத்தி கடைசியில அவங்களே நசந்து கொள்ளுறாங்க, அவங்களே நொந்து போய்க்கிறாங்க. நிறைய என்னுடைய நண்பர்கள் நான் பாக்குறேன், பேசுறேன், அவங்களுடைய வாழ்க்கையில நொந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்து பாரம்பரியங்கள கையாண்டு 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 சடங்குகளை கையாண்டு கையாண்டு படத்துல கடன் இல்ல, கடன் மேல கடன் வாங்கி அதை கடனை கட்டுறதுக்கே தாவதித்து போயிருது. அந்த சாங்கியை பார்த்து இங்கதான் சாங்கியை பார்த்து அந்த சடங்கு பார்த்து இந்த சடங்கு செஞ்சு கடத்துல பாரம்பரியம் இதெல்லாம் யாரு வெளிப்படுத்தப்பட்டது உண்டு? அவனா ஏற்படுத்திட்டான் கடைசில அந்த மாதிரி சொல்லி வச்சுன்னு இந்த மாதிரி செய்யுது. காரணம் என்ன தெரியுமா? பின்னாடி போறாம அவ்வளவுதான். அவன் நல்லா வளர்ந்துடக்கூடாது, குட்டி போட்டு வச்சு லாபத்தை ஈட்டிடுவானே, சம்பாதிச்சிருவானே, அதனால நேர்ந்து விட்டுருது. இந்த மனுஷனா ஏற்படுத்தப்பட்ட கடலை போறாம, அதனால இதெல்லாம் செஞ்சிடறது. அவனும் சாமி சரி சொல்லி சொல்லி தலையாட்டி போயிடறான். எவ்வளவு பெருதான் பாருங்க. மனுஷனுடைய பொறாமையினாலே, மனுஷனுடைய மனுஷன் ஏற்படுத்தப்பட்ட கட்டளையினாலே கடமைகள் எல்லாம் செஞ்சு கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கையில சிதைந்து போய் கிடக்கிற ஒரு கூட்ட கும்பலை பார்க்கிறோம். ஆகவே அப்படி அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி அல்லவே அல்ல. அதான் இங்க பாக்குறோம். இந்த தான் முக்கியமா பார்க்க நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசே இருக்கும்போல அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க பக்தியை பக்தி பக்தின்னு சொல்லிட்டு பாரம்பரியங்களை கையாண்டுகிட்டு இருந்தாங்க, சடங்குகளை கையாண்டிட்டு இருந்தாங்க, பயங்கரமான சம்பிரதாயங்களை கையாண்டிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவங்களை கடவுளை பிரியப்படுத்தவே இல்லை, தங்கள் சுய நீதிகளை தான் சார்ந்து கொண்டு வாழ்ந்தார்கள். அதைதான் இயேசுவான்கிட்ட கேட்கிறாங்க. என்னங்க ஐயா யோவான் சீடர்கள் சாதமா பயன்படுத்திக்கிறாங்க, யோவான் சீடர்கள் உபவாசிக்கிறாங்க, பரிசேயர்கள் உபவாசிக்கிறாங்க, ஏன் உங்க சீடர்கள்லாம் உபவாசிக்கலையா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மணவாளன் இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்க கூடுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம மத்தியில் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? முகம் வாடலா, நம்மளை வருத்திக்கிட்டு இல்ல, துக்க முகத்தோட அப்படியே இன்னுமா நம்மளை வெறுத்து ஒதுக்கி சாப்பாடு தண்ணி இல்லாம அப்படியே துறவரம் போண்டு இல்ல, அப்படியே துறவரம் போண்டு சாமியார் வேடம் போட்டுக்கிட்டு அப்படியே காவி உடை போட்டுக்கிட்டு அப்படியே துறவரம் போட்டு நம்மளை வெறுத்துக்கிட்டு அப்படியா சொல்லுது? அப்படியா சொல்லுது? அப்படி அவசியமே இல்லையே. அப்படிதான் இந்த பயன்கள் இந்த பரிசு கும்பல் அதான் புகத்தை பாக்குறாங்க. ஆண்டவா இயேசு நம்மத்தில் இருக்கும்போது அப்பா நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா? ஏன் ஆண்டா என்னுடைய பாவத்தை மன்னிச்சார், என்னுடைய வாழ்க்கையில ஐயோ நான் பாவத்துல அடிமையா இருந்த ஒரு காலத்துல பாவத்தின் நாச மாசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஐயோ நாரிய போய் கடந்தேன், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை பெரிய விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம், என்னுடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். அதான் வேதமும் சொல்றது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கை எங்க இருக்குங்க? கிறிஸ்துவில். பாரம்பரியமான வாழ்க்கையை கடைபிடிக்கிறதுனாலே அல்ல, சடங்குகளை சம்பிராதங்களை கடைபிடித்து நீ கிறிஸ்துவ வாழ்க்கையை நீ அனுபவிக்கவே முடியாது. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற சடங்கு சம்பிராதங்களை கடைபிடிக்கணும் அவசியமே இல்லை. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது முதலாவது, அதை நீ நினைச்சுப்பாரு. நீ வெறும் சடங்குகளை சம்பிராதங்களை கடைபிடிச்சு கடவுளை பிரியப்படுத்துறதுனால பிரயோஜனமே இல்லை. இன்னும் நம்முடைய பாவம் அதுக்கு மேல விகோரமாய் இருக்கிறது. ஆகவே முதலாவது உன் பாவத்தை குறித்து உணர்ந்து உன் பாவம் எவ்வளவு விகோரமாய் அகோரமாய் தேவனுக்கு முன்னாடி பயங்கரமா இருக்குது, ஐயோ என்னுடைய பாவத்து, ஐயோ மண் தண்டனை நீதியான தண்டனை, அது நரக வாக்குனே, அதுல இருந்து விடுதலை அடையணுமே சொல்லி அந்த நோக்கத்தோடு இயேசு என்னுடைய வருகிறாயா? இல்ல உன்னுடைய சடங்குகளின் சம்பிரதாயங்களின் நீதி அவனுடைய சுய நீதியை நம்பி போயிட்டு இருக்கியா? ஐயோ இன்னைக்கு அப்படிதான் ஒரு கூட்ட கும்பல் ஏமாந்து போயிட்டாங்க, இன்னைக்கு அப்படிதான் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஜாக்கிரதையா இருக்கு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை உன்னை நீ ஏமாத்திக் கொள்ளாத. உன்னுடைய வாழ்க்கையில முதலாவது உன்னுடைய பாவத்தை குறித்து உணர்ந்து உன்னை ஒரு பாவி சொல்லி ஒத்துக்கொண்டு உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை இயேசுவிடத்தில் மட்டும்தான் உண்டு சொல்லி, ஏனென்றால் அவர் ஒருவதான் உனக்காக எனக்காக நீ பெற வேண்டிய நான் பெற வேண்டிய தண்டனை அவர் ஒருவதான் ஏற்றுக்கொண்டார். அந்த தண்டனை அவர் ஒருவதான் ஏற்றுக்கொண்டார். அப்ப எனக்காக மறித்த அந்த இயேசுவை நோக்கி நான் பார்க்கணுமா இல்லையா? நீ எதை நோக்கி பார்த்துட்டு இருக்கிற? நீ எதை செஞ்சிட்டு இருக்க? உன்னுடைய வாழ்க்கையில விடுதலையை பெற வேண்டிய வழியை நீ செய்யாதபடி எதையோ செஞ்சிட்டு என்ன பிரயோஜனங்க? சிந்திச்சு பாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில விடுதலையின் வழிய நீ அடையாதபடி எதெந்தையோ வழிய கையாண்டு என்ன பிரயோஜனங்க? சாங்கிய செய்யற, சடங்கு செய்யற, சம்பிரதாயம் செய்யற, பாரம்பரிய கையாளுற, இதெல்லாம் எதுக்குங்க? மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட கட்டளையை கையாளுற, இதெல்லாம் எதுக்குங்க? அவசியமே இல்லையே. கடவுளை பிரியப்படுத்தாச்சியா? கடவுள்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கிட்டியா? இல்லையே. இன்னும் அகோரமா, இன்னும் பாவத்தினால இன்னும் உன்னுடைய பாவத்தின் விளைவு இன்னும் அதிகமா தான் அதிகரிச்சுட்டு இருக்குது. இதெல்லாம் எதுக்குங்க? அவசியமா? பாவம் மன்னிக்கப்படலையே. சிந்திச்சு பாருங்க. இந்த பரிசேயர் கும்பல் அதான் செஞ்சிட்டு இருந்தாங்க, அதான் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. கட்டளைகளை அவங்க ஏதாச்சும் குற்றம் சாட்டலாம்னு குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. அதனால ஆறாம் அதிகாரம் முதல் பகுதியில் அந்த இடத்துல முழுக்கமா அந்த கட்டளை பார்த்தையோ மீறிட்டாங்க, மீறிட்டாங்க, மீறிட்டாங்க. புரியுதா? ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவிக்குரிய வாழ்க்கையில சந்தோஷம் எங்க இருக்குது? பாரம்பரியங்களையோ சடங்குகளையோ சம்பிரதாயங்களையோ கடைபிடிக்கிறனாலே சந்தோஷத்தை ஒரு காலம் அனுபவிக்கவே முடியாது, கடவுளை பிரியப்படுத்தவும் முடியாது, அதனால நீ மோட்சத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போகவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. முதலாவது உன்னுடைய பாவத்தை உணர்ந்து நீ ஒரு பாவின் ஒத்துக்கொண்டு அந்த பாவத்தின் விடுதலை இயேசுனிடத்தில் மாத்திரம்தான் நீ நம்பி அவரை நோக்கி பார்க்கிற வழியில்தான் இருக்குது. ஏன்னா இயேசு சாமி அதுக்கான உலகத்துக்கு வந்தார். எதுக்காக? பாவிகளை ரசிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அப்படியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் எங்க பார்த்தோம்? அந்த முன்பகுதியில லேவி என்ற மனுஷன் மனம் திரும்பினான், எல்லாத்தையும் விட்டான், மாத்திரமல்ல பெரிய விருந்தே பண்ணினான், அவனுக்குள்ள பெரிய சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சு. அப்படிதான் அநேக மக்கள் வேத புஸ்தகத்தில் நீங்க படிக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்றதுக்கு வந்தேன், டைம் இல்ல. நிறைய அருமையான
மக்கள் கடவுள்லேருந்து கடவுளுக்குள்ள வந்த மக்கள் சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க, பெரிய விடுதலைய அனுபவிச்சாங்க. ஒரு காலத்துல பாவத்துல விழுந்து போன மக்கள், படுபாதத்துல நரகத்துல நரகத்துக்கு எதுவும் கடந்து போன மக்கள் இயேசு சாமிட்டு வந்த பொழுது அவங்களுடைய வாழ்க்கையே விடுதலை பெற்றார்கள், அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டது, அவங்களுடைய வாழ்க்கையை பெருத்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு நீ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாயா? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷம் இருக்குதா? ஆராய்ந்து பார். இன்னைக்கு அந்த சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குதா? அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் மெய்யான சந்தோஷம், அதுதான் அர்த்தமுள்ள சந்தோஷம், அதுதான் நிரந்தரமான சந்தோஷம், அதுதான் பரலோகத்துக்கு கூட்டு போற சந்தோஷம். இன்னைக்கு நீ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாயா? சிந்திச்சு பார். இந்த சந்தோஷம் இல்லைன்னா என்ன பிரயோஜனங்க? இன்னைக்கு நீ இந்த வாழ்க்கை, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில இந்த உண்மையான மெய்யான சந்தோஷத்தை அனுபவிக்கணுமா இல்லையா? பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையாய் மாற்றப்பட்டு பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை தான் உண்மையான சந்தோஷங்க. இது இல்லாதபடி நீ வெறும் சாங்கிய சம்பிரதாயம் சடங்களை பாரம்பரியம் கையொண்டு கைகொண்டு கைகொண்டு கடைசியில் நீ யாரை பிரியப்படுத்தலாம் பாக்குற? கடவுளை பிரியப்படுத்தவே முடியாது. அது உன்னுடைய சொந்த நற்கிரியை, உன்னுடைய கிரியை, உன்னுடைய கிரியினால உன் பாவத்தை மன்னிக்கவே முடியாது. ஒரு நாளும் பாவத்து போக போகாது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம். அதனால ஜாக்கிரதையாரு, உன்னுடைய சொந்த கிரியில நீ விழுந்து போய் கிடக்காத, பாரம்பரிய சடங்குனால நீ அடிமைப்பட்டு கிடக்காத, அதெல்லாம் தூர தூக்கி போட்டு இயேசுவானை நோக்கி பாரு. உன்னுடைய பாவத்தை உணர்ந்து நான் ஒரு பாவின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு அந்த இயேசுவை நோக்கி கெஞ்சி கேளு, ஆண்டவரே பாவியா என் கிருபையாரும், என்னுடைய பாவத்தை மன்னிய சாமி, உன்னை தாழ்த்தி அவர்கிட்ட கேளு, அது போதும். அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை விடுதலை, அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை பாவம் மன்னிக்கப்பட்டு, அன்னைக்கு இயேசுவின் பிள்ளையை மாற்றப்பட்டு முழுக்க முழுக்க சந்தோஷத்தை, ஆவிக்குரிய மெய்யான இயேசுவின் சந்தோஷத்தை பெற்று இங்க போற பரலோகத்துக்கு போற மனுஷனாய் மாற்றப்படுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கை. ஆக இந்த அருமையான சந்தோஷத்தை நீ பெற்று அனுபவிக்கிறாயா? சிந்திச்சு பாரு. இது என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாய் என்றால் உன்னை தாழ்த்து, ஐயோ எனக்கு அந்த சந்தோஷத்தை தாரு சாமி, ஐயோ சும்மா நான் நொந்துகிட்டு நசிந்து போய் கொண்டிருக்கிறேன் சாமி, என்னோட ஆத்துமால சந்தோஷம் இல்லை, உண்மையா இல்லை, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில வெறுமையை தான் உணர்றேன், என்னுடைய வாழ்க்கையில ஐயோ ஒண்ணுமே இல்லை சுவாமி, என்னை மன்னியும், என்னுடைய பாவத்தை மன்னியும் சாமி, என்னை சந்தியும், என்னை ரட்சியும் சொல்லி உன்னை தாழ்த்தி அவர்கிட்ட கேளு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம், ஜபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, பரலோகத்தில் வாசமணுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நேர்மையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நாங்கள் அனைவருமா ஒன்று கூடி உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி ஆண்டவரே வரவும், உம்முடைய விலையேறப்பற்ற வார்த்தையும் சிந்திக்கும் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எவ்வளவு உன்னதமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வைத்திருக்கிறீர் சுவாமி. இயேசுவை அறிந்த வாழ்க்கையிலே எவ்வளவு உன்னதமான சந்தோஷத்தை நீ வைத்திருக்கிறீர் சுவாமி. இந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறோம். இல்லையே சுவாமி. ஆண்டவரே எங்களை, ஆண்டவரே எங்களை நாங்களே முழுமையாக அன்றை வெறுமையாக்கி, ஆண்டவரே முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி அந்த இயேசு வண்டை வந்து எங்களுடைய பாவத்தை உணர்ந்து எங்களுடைய பாவ மன்னிப்பு இயேசுநிடத்தில் மட்டுமா உண்டுன்னு சொல்லி அன்றை விசுவாசித்து அந்த இயேசுவை நோக்கி வருகிற காரியம் அங்கு மெய்யான விடுதலை சுவாமி, அங்கு மெய்யான சந்தோஷம் பிறப்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம் சுவாமி. அது இல்லாதபடி வெறும் பாரம்பரியத்தையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அன்றைய கடைபிடித்து அன்றைய ஒரு போலியான பக்தியை வாழுவோம் என்று சொல்லி நம்பி போவோம் என்றால் அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் சுவாமி. இன்னைக்கு அநேகர் அன்றைய கிறிஸ்தவர்கள் கூட அன்றைய போலி பக்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே சுவாமி. அன்றைய போலித்தனமாக கத்தாவை பாரம்பரியம் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அன்றைய கத்தாவை பல நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்துக் கொண்டு அன்றைய உண்மை பிரியப்படுத்தலாம் நினைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோமே சுவாமி. அவிதமான மக்களில் ஒன்றாய் நாங்கள் போயிடாதபடி அன்றே நாங்கள் எவ்வளவாய் உமக்கு பிரியமானவர்களாய் வாழணும் சுவாமி, எவ்வளவாய் நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் வாழணும் சுவாமி. எங்களை சந்தியும், எங்களை ரட்சியும் சுவாமி, எங்களுடைய பாவங்களை மன்னியும் சுவாமி. நான் ஒரு பாவின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு அந்த பாவம் மன்னிப்பு இயேசுடத்தில் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லி விசுவாசித்து உமை நோக்கி வருகிறோம் சுவாமி. ஏனென்றால் நீர் ஒருதான் எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய நான் பெற வேண்டிய நீதியான தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்ட தேவன் நீர் ஒருவரே சுவாமி. அன்றே அவ்விதமாக எனக்கு பதிலாக நீர் ஏற்றுக்கொண்ட பொழுது நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் சுவாமி. அவை உண்மையை நோக்கி கெஞ்சு கேட்கிறோம் சுவாமி. என்னை மன்னியும், என்னை விடுதலையாக்கும் சொல்லி கெஞ்சு கேட்கிறோம் சுவாமி. இதுவே மெய்யான சந்தோஷம், இதில் மட்டுமே மெய்யான சந்தோஷம் உண்டுன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அன்றே இந்த மெய்யான உண்மையான சந்தோஷத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க அருள் புரியும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசுவோம், என்னுடைய ஆசூரியம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.